நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வாண்மியரோடு நெற்றால் காசிநந்தி தேவர், நெற்றால் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் போராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாயனம். இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தாகிய 36 தத்துவங்களை முடிக்கும் நிலையில் மீள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம், மீட்டல் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை இன்று தொடர்கின்றோம். அந்த முறைப்படி இன்று போன வகுப்பில் ஆன்ம தத்துவங்களை மீட்டல் செய்து முடித்தோம். இன்று வித்யா தத்துவங்களை செய்ய உள்ளோம். அதற்கு சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசி, அதற்கு மேலாக பரம்பொருளின் ஆசிகளையும் வேண்டி அதை தொடங்குகின்றேன். அனாதி பொருட்களில் இருந்து வளமை போல் தொடங்குவோம். இது ஒரு மீட்டல். அனாதி பொருட்களாவன 3: பதி, பசு, பாசம். பதி என்பது இறைவன், பசு என்பது ஆன்மா, பாசம் என்பது மும்மலங்கள். பதியாகிய இறைவன் தடத்த நிலையில் இருக்கின்றான். அவன் சிவம் சக்தி கூடி பர நாதமாகவும் பர விந்தாகவும் இருந்து இந்த செயல்முறை திட்டத்தை செய்கின்றான் என்று பார்த்திருக்கின்றோம். இந்த செயல்முறை திட்டத்தில் அவன் 3 பகுதிகளாக இந்த செயல்முறை திட்டத்தை வகுத்தான். அதில் முதலாவது பகுதி சிவ தத்துவங்கள் என்று சொல்லப்படும் சுத்த தத்துவங்கள், 2வது வித்யா தத்துவங்கள், 3வது ஆன்ம தத்துவங்கள். இதை எவற்றிலிருந்து வகுத்தார் இறைவன்? மாயையில் இருந்து கொண்டு வந்தார். சுத்த மாயையிலிருந்து சுத்த தத்துவத்தையும் அசுத்த மாயையிலிருந்து வித்யா தத்துவத்தையும் அதன் பிறகு ஆன்ம தத்துவத்தை கொண்டு வந்தார். இதை பார்ப்போமாக இருந்தால் இந்த 3 மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை மலங்களை பார்த்தால், ஆணவ மலம் என்பது மூலமலம், கண்மம் மாயை இறைவனால் அதற்குள் கொண்டு வரப்பட்ட மலங்கள். ஏன் கொண்டு வரப்பட்டன? இந்த ஆன்மாக்களை ஆணவ பிடியிலிருந்து தளர்த்துவதற்கு. அதற்கு முதலாவதாக கண்ம மலத்தை இறைவன் கொண்டு வந்து, அதன் பிறகு அதற்கு அடுத்ததாக மாயையை கொண்டு வந்து செயல்படுத்துகின்றார். ஆகவே இன்று நாங்கள் பார்க்கப் போவது 2வது தொகுதியாகிய வித்யா தத்துவங்கள். அதற்குரிய அட்டவணை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன். அதை முன்வைத்து இந்த மீட்டலை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு அதை சித்தத்திற்கு கொண்டு வருவதற்கு சிறிய அளவு பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் ஏற்படும் என்று அடியேன் நினைக்கின்றேன். வித்யா தத்துவம் என்பது கோசத்திரிய காண்டம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தத்துவங்கள் ஆன்ம வர்க்கத்தினராகிய பிரளயாகலர் இருக்கும் தத்துவம். அதற்கடுத்ததாக இந்த தத்துவத்தை பராமரிப்பவர் இயக்குபவர் இறைவனின் வேண்டுகோளுக்கு கீழே அனந்த தேவர். இந்த தத்துவம் என்னத்திற்காக தேவை, இந்த தொகுதி என்னத்திற்காக தேவை என்றால், பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்துகின்றார் சைவ சித்தாந்தத்தில், ஆன்மா நுகர்வோன் தன்மையை பெறுவதற்குத்தான் இந்த தொகுதி. இந்த தொகுதியில் ஏழு தத்துவங்கள் உண்டு. மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். இதில் மாயை என்பது முதலாவது. இந்த மாயை சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவங்களில் எல்லா இடமும் மாயை என்ற சொல்லு ஒரு பொது சொல்லு. அதேபோல் வேதாந்தத்திலும் மாயை உண்டு. ஆகவே இந்த மாயை என்று வரும்போது, ஒவ்வொரு இடத்திலும் இந்த மாயை என்ற சொல்லு வரும்போது, அதனுடைய தொழிற்பாடு என்ன என்பதை நீங்கள் அவதானமாக பார்க்க வேண்டும். ஆகவே இங்கு வித்யா தத்துவத்திற்கு கீழே வரும் மாயை என்பது, வித்யா தத்துவம் அசுத்த மாயையிலிருந்து வந்தபடியால் அசுத்த மாயையின் ஒரு பகுதியை இறைவன் எடுத்து அதை மாயை என்ற பெயரில் வித்யா தத்துவத்திற்குள் வைத்தார். அதற்கு பேராசிரியர் சொல்லும் உபமானம், ஒரு குயவன் பானையை செய்யும் போது அவனிடம் மண் குவியல் இருந்தாலும், அவன் ஒரு பானையை செய்வதென்றால் அதில் ஒரு சிறியளவு மண்ணை எடுத்து அதை பதப்படுத்தி அந்த பானையை செய்வான், முழு மண்ணையும் பதப்படுத்த மாட்டான். அதேபோல் இறைவனும் அசுத்த மாயையில் இருந்து தொடங்கிய இந்த வித்யா தத்துவத்தில் மாயையை பயன்படுத்த வேண்டுமென்று கருதி, அசுத்த மாயையில் இருந்த ஒரு சிறு பகுதியை எடுத்து அது அந்த குயவன் மண்ணை பயன்படுத்துவது போல, இறைவனும் அந்த மாயையை அந்த தொகுதி தத்துவங்களுக்கு பயன்படுத்துகின்றார். அதுதான் முதலாவது, ஏழு தத்துவத்தில் முதலாவதான மாயையை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும். அடுத்ததாக மாயை என்ன செய்கின்றது? இதுதான் இறைவன் தொழிற்படும், ஆன்மாக்களுக்காக தொழிற்படும் முதல் விடயம், வித்யா தத்துவத்தின் முதலாவது தத்துவம். இந்த மாயையில் வைத்துத்தான் இறைவன் ஆன்மாக்களுக்கு காரண சரீரத்தை கொடுக்கின்றார் என்று பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். எல்லா ஆன்மாக்களுக்கும் ஐந்து சரீரங்கள் உண்டு. அதில் முதலாவது சரீரமான காரண சரீரத்துடன் இறைவன் தன்னுடைய இயக்கத்தை தொடங்குகின்றார். அதை மறந்து விடாதீர்கள். அந்த காரண சரீரத்தை வேதாந்தத்தில் இன்னொரு பெயரில் அழைப்பார்கள், அன்னமய கோஷம். காரண சரீரத்தை வேதாந்தத்தில் இன்னொரு பெயரில் அழைப்பார்கள், ஆனந்தமய கோஷம். எல்லோரும் அட்டவணையை தொடர்ந்து வாருங்கள். இப்போது இந்த ஆனந்தமய கோஷத்தில் இருப்பது யார்? நாங்கள் ஆன்மாக்கள். ஆகவே இந்த மாயையில் இருந்து அந்த காரண சரீரம் கிடைக்கின்றது. இந்த மாயை உருவானது அசுத்த மாயையின் ஒரு பகுதியாக. இந்த மாயைக்கு ரெண்டு நிலை உண்டு, ஒன்று பொதுநிலை, மற்றது சிறப்பு நிலை. இதுவும் உங்களுக்கு முக்கியமாக விளங்கி இருக்க வேண்டும், அல்லாவிட்டால் நீங்கள் குழம்பி விடுவீர்கள். இந்த பொதுநிலை என்றால் என்ன? அது இயக்கத்துக்குரிய நிலை, அது இறைவனால் இயக்கப்படுகின்றது. ஆனால் அதனுடைய சிறப்பு நிலை என்னென்று பார்த்தால், மாயை என்று சொன்னவுடன் எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துவிடும், ஐயையோ நான் மாயக்கில் அகப்படப் போகின்றேனே என்று. ஆனால் மாயையின் சிறப்பு நிலை என்ன? ஒளி நிலை, லைட். அது ஏன் அந்த ஒளி நிலை என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள் என்று பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்துகின்றார். நாங்கள் எல்லோரும் கட்டுண்டிருப்பது ஆணவ மலத்தில், அதை இருள் மலம் என்றும் சொல்லுவோம். நாங்கள் இருட்டுக்குள் இருக்கின்றோம் என்றும் சைவ சித்தாந்தத்தில் கூறுவோம். ஆகவே இருட்டில் இருக்கும் ஆன்மாவுக்கு ஒளியை காண்பிப்பதற்காகத்தான் இந்த மாயையை இறைவன் கொண்டு வருகின்றார் முதலாவது தத்துவமாக என்பதுதான் இங்கு அதனுடைய கருத்து. ஆகவே மாயை மாயையாக இருந்தாலும் இந்த இடத்தில் அதனுடைய சிறப்பியல்பை எடுத்து ஆன்மாக்களுக்கு ஒளியாக பயன்படுகின்றது, மறந்து விடாதீர்கள். ஆனால் அது பொது நிலையில்தான், இயக்க நிலையில்தான் அது மாயையாக இருக்குமே தவிர சிறப்பு நிலையில் அது ஒளியாக இருக்கின்றது. அந்த ஒளி என்ற பெயர் அதற்கு கிடைத்தது நீங்கள் ஆணவம் என்ற இருட்டில் இருப்பதால். அது அடுத்த விளக்கம். அதுக்கு பிறகு இந்த மாயை இறுதியாக என்ன செய்கின்றது என்றால், அந்த தத்துவத்தில் அதற்கு கீழே இருக்கும் மூன்று தத்துவங்களை செயல்படுத்துகின்றது. அவை யாவன? காலம், நியதி, கலை. இப்போது இதை இந்த அளவில் நிறுத்திவிட்டு அடுத்த அட்டவணைக்கு உங்களை கொண்டு செல்கின்றேன். அது பஞ்ச கஞ்சுகம். அந்த பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்வது என்னவென்றால், ஐந்து தத்துவங்கள், இந்த ஏழில் ஐந்து தத்துவங்கள் சேர்ந்த ஒரு கூட்டு பஞ்ச கஞ்சுகம் என்று வித்யா தத்துவத்தில் சொல்லப்படுகின்றது. அவை யாவன? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த இடத்தில் வைத்து இறைவன் அந்த ஆன்மாவுக்கு இரண்டாவது சரீரத்தை கொடுக்கின்றார். ஐந்து சரீரத்தில் அந்த சரீரத்துக்கு பேர் கஞ்சுக சரீரம், சைவ சித்தாந்தத்தில் என்று பேராசிரியர் அழகாக சொல்லுகின்றார். அந்த கஞ்சுக சரீரத்துக்குரிய வேதாந்தத்தில் உள்ள பெயர் விஞ்ஞானமய கோசம். ஆகவே இதுவரை பார்த்ததில் இந்த வித்யா தத்துவத்தில் தான் ஆன்மாக்களுக்கு இரண்டு சரீரங்கள் கிடைக்கின்றன. மற்றைய மூன்று சரீரங்களும் ஆன்ம தத்துவத்தில் கிடைத்துவிட்டன. அதை போன வகுப்பு மீட்டலில் பார்த்தோம். ஆகவே சாதகர்களே, இந்த ஐந்து சரீரங்களில் இரண்டு சரீரங்கள் வித்யா தத்துவத்தில் ஆன்மாக்கு கிடைக்கின்றன. மூன்றும் ஆன்மா புருட நிலையை அடைந்து ஆன்ம தத்துவத்திற்குள் சென்றுவிட்ட பின் அதற்கு மூன்று சரீரங்கள் கிடைக்கின்றன என்று போன வகுப்பில் பார்த்தோம். அந்த சரீரங்களாவன மீண்டும் ஒரு முறை குண தத்துவத்தில் இருந்து குணசரீரமும், அதை தொடர்ந்து தன்மாத்திரைகள் ஐந்து, மனம், புத்தி, அகங்காரம் என்ற மூன்று அந்த கரணங்களாக எட்டு தத்துவங்களை சேர்த்து சூட்சும சரீரத்தையும், இறுதியாக ஞானேந்திரியங்கள் ஐந்து, கண்மேந்திரியங்கள் ஐந்து, பஞ்சபூதங்கள் ஐந்து என்று 15 தத்துவங்களையும் சேர்த்து தூள சரீரத்தையும் ஆன்மாவுக்கு இறைவன் கொடுக்கின்றார். ஆகவே இந்த 5 சரீரங்களையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருங்கள். எப்படி அது தோற்றுவிக்கப்படுகின்றது என்று இப்போது நான் உங்களை அடுத்த தத்துவமாகிய மாயைக்கு அடுத்த தத்துவமாகிய காலத்துக்குள் கொண்டு செல்கின்றேன். இந்த கால தத்துவம் என்னத்திற்கு எங்களுக்கு தேவை? இது எல்லையை குறிப்பது. எல்லை என்றால் லிமிட்டேஷன். ஒன்றும் எல்லை இல்லாமல் நாங்கள் செய்ய முடியாது. ஆன்மாக்கள் எல்லாம் இறைவன் சொல்லியே செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் உயிர்கள். ஆகவே இறைவன் எல்லையை நிர்ணயிக்க வேண்டும் ஆன்மாவுக்கு. அதுதான் கால தத்துவம். ஆகவே மூன்று காலங்களை இறைவன் அதற்குள் வைத்திருக்கின்றார். இறந்த காலம், அது எல்லையை குறிக்கின்றது. நிகழ்காலம், அது பலத்தை குறிக்கின்றது. எதிர்காலம், அது புதுமையை குறிக்கின்றது என்று மூன்று சொற்றொடர்களில் இந்த மூன்று காலத்தையும் சைவ சித்தாந்தத்தில் வரையறுத்திருக்கின்றார்கள் என்று பேராசிரியர் மிகவும் அருமையாக கூறுகின்றார். அதற்கு பின் இந்த காலத்தை பற்றி இறுதியாக தெரிய வேண்டியது, இந்த காலம் என்பது அனித்தியமானது, அதாவது நிரந்தரமானது அல்ல. இந்த காலமானது தோன்றி நின்று அழியக்கூடியது. எந்த விடயமும் தோன்றி நின்று அழியக்கூடியதென்றால் அது அனித்தியமானது என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படும். ஆனால் அழியாத பொருட்கள் எல்லாம் நித்தியமானது, அதுதான் கடவுள். அடுத்ததாக நியதி தத்துவத்திற்குள் கொண்டு செல்கின்றேன். நியதி தத்துவம் என்னத்திற்கு தேவை என்பதை இறைவன் கொண்டு வந்தார் என்றால், நிச்சயிப்பு, நிச்சயித்தல் தான் நியதி தத்துவத்தின் தொழில். அந்த நிச்சயித்தலுக்கு கீழ் ரெண்டு வரைவிலக்கணங்களை இறைவன் கொடுத்தார் ஆன்மாக்களுக்கு என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்துகின்றார். அவரவர் வினையை அவரவர் அனுபவிக்க வேண்டும் என்பது முதலாவது நியதி, ரூல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது, வலியோர் எளியோரின் வினையை எடுக்கக்கூடாது. அதே போல் எதிர்மறையாக எளியோரும் வலியோரின் வினையை எடுக்கக்கூடாது. எல்லோருக்கும் வினைகள் தனிப்பட்டது என்பதை நிச்சயிப்பதற்காக இந்த நியதி தத்துவம் இந்த ரெண்டு விடயங்களுக்குமாக ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது இறைவனால். இப்போது நாங்கள் மாயை பார்த்து விட்டோம், காலம் பார்த்து விட்டோம், நியதி பார்த்து விட்டோம். அடுத்ததாக உங்களை கலைக்கு அழைத்து செல்கின்றேன். கலை என்ற தத்துவத்தின் மீனிங், அதாவது கலை என்ற தத்துவத்தின் வரையறை என்னவென்றால் அது செயலை குறிப்பது, ஆக்ஷன். அந்த கலை என்ன மாதிரி தொழிற்படுகின்றது என்றால், ஆணவ மலத்தை வினைக்கு ஏற்றவாறு சற்றே தளர்த்தி ஆன்மாவை செயல்பட வைக்கும் கிரியா சக்தியை தூண்டுவதுதான் கலை என்ற தத்துவம். அதான் அந்த கலை என்ற தத்துவத்தின் தொழில். இதை மறந்துவிடக்கூடாது அசாதையர்களே. எங்களுடைய வினைக்கேற்றவாறு ஆணவ மலத்தை சற்றே தளர்த்தி ஆன்மாவை செயல்பட வைப்பதுதான் கலை தத்துவம். இந்த கலை தத்துவம் எதனை உருவாக்குகின்றது என்று பார்த்தோம் என்றால், முதலாவதாக இந்த கலையிலிருந்துதான் வித்தை தத்துவமும் அராக தத்துவத்தையும் உருவாக்குகின்றார் கடவுள். அதைத் தொடர்ந்து இந்த மாயை தத்துவத்தில் இருந்துதான் இந்த கலை வந்ததென்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். மாயை தான் முதலாவது தத்துவம் வித்யா தத்துவத்தில். அதையும் இங்கு ஞாபகப்படுத்துகின்றேன் அட்டவணை மூலம். அதைத் தொடர்ந்து மூல பிரகிருதி ஆகிய ஆன்ம தத்துவத்தை செயல்படுத்துவதும் இந்த கலை என்ற செயல் தத்துவம். அதை நாங்கள் முதலில் படித்துவிட்டோம், இங்கு அதை நினைவு கூறுகின்றோம். ஆகவே இந்த கலையின் தொழில் என்ன, அதன் செயல்பாடு என்ன என்று இந்த அட்டவணையிலிருந்து நீங்கள் உங்களுடைய சித்தத்தில் அதை பதிக்கலாம். அடுத்ததாக உங்களை வித்தை தத்துவத்திற்கு கொண்டு செல்கின்றேன். இந்த வித்தை தத்துவமும் அதே போல்தான் ஆணவ மலத்தை வினைக்கேற்றவாறு சற்றே தளர்த்தி ஆன்மாவின் ஞானாசக்தியை கூட்டும், அதாவது ஞானாசக்தியை தூண்டுவதுதான் இந்த வித்தை தத்துவத்தின். வித்தை என்பது அறிவு, தத்துவத்தின் தொழில். ஆகவே இந்த வித்தை தத்துவம் எங்கிருந்து தோன்றுகின்றது என்று பார்த்தால் கலை தத்துவத்திலிருந்து தோன்றுகின்றது. இது வேறு என்ன தொழிலை செய்கின்றது என்று பேராசிரியர் சொல்கின்றார் என்றால், ஆன்ம தத்துவத்தில் உள்ள புத்தி தத்துவத்தை செயல்படுத்துகின்றது. வித்யா தத்துவத்தில் இருக்கும் அறிவு ஆகிய புத்தி வித்தை என்று அழைக்கப்படுகின்றது. அதுதான் ஆன்ம தத்துவத்தில் உள்ள புத்தி தத்துவத்தை செலுத்துகின்றது. அது ஞாபகம் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஆன்ம தத்துவத்தில் சென்ற வாரம் பார்த்த மீட்டலில் ஆன்ம தத்துவத்தில் புத்தி எப்படி இயங்குகின்றது என்று பார்த்தோம். ஒரு பொருளை அறிவதற்கு எங்களுக்கு அந்த புத்தி தத்துவம் தேவைப்படுகின்றது. அந்த பொருளை அறிவது முறை என்ன? ஆன்ம தத்துவத்தில் வெளிப்பொறிகளில் இருந்து வரும் விடயங்களை அந்த கரணங்களில் இருக்கும் மனம் பற்றி, அந்த பற்றிய விடயத்தை அகங்காரம் தூண்டி, அந்த அகங்கார தூண்டலால் சித்தம் அந்த பற்றிய பொருளை பற்றிய விடயங்களை மன புத்திக்கு கொடுத்து, புத்தி எடுத்த விடயத்தையும் பழைய விடயத்தையும் அலசி சரியான விடயத்தை கண்டுபிடித்து அது தேவைப்படின் மீண்டும் அது சித்தத்தில் பதிக்கும். இதுதான் அதன் தொழிற்பாடு. அப்படியாகிய புத்தியை இயக்குவது இரண்டாவது தொகுதியில் இருக்கும் வித்தை என்ற தத்துவம்தான். இப்போது வித்தையை பற்றி பார்த்தோம், அதன் தொழிற்பாடுகளை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக வித்தைக்கு அடுத்ததாக இருப்பது அராகம். இந்த அராகம் என்றால் என்ன? இச்சை. இந்த அராக தத்துவம் மீண்டும் என்ன தொழில்? இதனுடைய முழு தொழில் என்னவென்றால், ஆணவ மலத்தை வினைக்கேற்றவாறு சற்றே தளர்த்தி ஆன்மாவின் இச்சா சக்தியை, அதாவது இச்சா சக்தியாகிய விருப்பை கூட்டும். இந்த அட்டவணையில் இன்னொரு சொல்லை அதற்கு போட்டிருக்கின்றேன், கவனமாக பாருங்கள். பொது நிலை. இந்த செயலை பொது நிலை என்று சொல்கின்றோம். ஏனென்றால் இந்த அராகத்தில் வரும் அராக ரெண்டு நிலையில் தொழிற்படும், பொது நிலையிலும் தொழிற்படும், சிறப்பு நிலையிலும் தொழிற்படும் என்று சொல்லப் போகின்றேன். ஆகவே அராகத்தின் முழு தொழிலான இப்போது நான் சொன்ன ஆணவ மலத்தை சற்றே தளர்த்தி வினைக்கேற்றவாறு ஆன்மாவின் இச்சா சக்தியை கூட்டும் என்பது தூண்டும் என்பது பொதுநிலை ராகத்தின். அதை மறந்து விடாதீர்கள். பொதுநிலை என்று சொன்னால், சைவ சித்தாந்தத்திலேயே காரணமாக இருப்பது பொதுநிலை, சிறப்பியல்பு என்பது காரியம். இதற்கு சைவ சித்தாந்த பேராசிரியர் முதல் கொடுத்த விளக்கத்தில் ஒரு உதாரணத்தை சொல்லிவிடுவோம். நீங்கள் குழம்ப முதல் பொதுநிலை என்றால் என்ன, சிறப்பு நிலை என்றால் என்ன என்பதற்கு அவர் தண்ணீரை எடுப்பார். தண்ணீரின் குளிர்ச்சியான நிலை பொதுநிலை. எப்போதும் தண்ணீர் குளிர்ச்சியாகத்தான் இருக்கும். அதை சுட வைத்து விட்டீர்கள் என்றால் அது சூடாகிவிடும். அந்த சுடுநீரை சிறப்பு நிலை என்று சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு உதாரணமாக பேராசிரியர் தந்த உபமானம். அதை ஞாபகத்தில் வைத்திருந்தால் உங்களுக்கு பொதுநிலை என்ன, சிறப்பு நிலை என்ன என்பது அதனுடைய பொருள் உங்களுக்கு விளங்கிவிடும். இப்போது அராகத்தின் பொதுநிலையை பார்த்தோம். இனி இந்த அராகம் என்பது எங்கிருந்து வருகின்றது என்று பார்த்தால், வித்தை தத்துவத்திலிருந்து தோன்றுகின்றது. கலையிலிருந்து வித்தையும், வித்தையிலிருந்து அராகமும் தொடர்ச்சியாக வருகின்றது. இதுக்கு அடுத்தது என்ன நடக்கின்றது? இந்த அராக தத்துவத்தில் ரெண்டு நிலை இருப்பது என்று சொன்னேன். ஒன்று பொதுநிலை, மற்றது சிறப்பு நிலை. இப்போ சிறப்பு நிலையை என்னென்று பார்த்து விடுவோம். இந்த சிறப்பு நிலை என்னவென்றால், புத்தி தத்துவம் ஆன்ம தத்துவத்தில் இருக்கின்றது. அந்த புத்தி தத்துவத்துக்கு கீழ் குணபாவகங்கள் என்று ஒன்று படித்தோம். அந்த குணபாவகங்களில் இருக்கும் அராகத்தை தூண்டுவது, செயல்படுத்துவது இந்த வித்யா தத்துவத்தில் இருக்கும் அராகம். அவ்வளவுதான். ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் பல விடயங்களை தொழிற்படுத்துவது வித்யா தத்துவத்தில் இருக்கும் தத்துவங்கள். அதுதான் முழு நோக்கம். அந்த முறைப்படி ஆன்ம தத்துவத்தில் புத்தி தத்துவத்திற்குள் இருக்கும் அராகம் என்ற விடயத்தை தொழிற்படுத்துவது வித்யா தத்துவத்தில் இருக்கும் அராகம் என்ற தத்துவம். இந்த ரெண்டு அராகத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தோம் என்றால், புத்தி தத்துவத்தில் இருக்கும் அராக நிலையை நாங்கள் பொதுநிலை என்று சொல்வது மாத்திரமல்ல, அந்த அராகத்தில் விருப்பு மாத்திரம்தான் இருக்கும், வெறுப்பு இராது. ஏன்? வித்யா தத்துவத்தில் மாயை பொருட்கள் இல்லை. ஆகவே உங்களுக்கு விருப்பு வெறுப்பு தேவையில்லை. விருப்பு மாத்திரம்தான் இருக்கும். பிரளயாகலர் மாத்திரம்தான் அங்கு இருக்கின்றார்கள், கண்ம மலத்துடன் மாத்திரம் ஆணவத்துடன் சேர்ந்து. ஆகவே அங்கு வெறுப்பு என்பதற்கு சாத்தியமே இல்லை. ஆனால் ஆன்ம தத்துவத்திற்குள் வந்துவிட்டீர்கள் என்றால், புத்தி தத்துவத்திற்குள்ளே இருக்கும் என்ற அந்த அராகம் என்ற செயலுக்கு உரிய பொருள் விருப்பு வெறுப்பு ரெண்டும் இருக்க வேண்டும். அந்த விருப்பு வெறுப்பு இருந்தால்தான் இந்த ஆன்மாவானது ஆன்ம தத்துவத்தில் பொருட்களை சுவிக்கும் போது விருப்பமாகவும் சுவிக்கலாம், வெறுப்பாகவும் சுவிக்கலாம். அதான் சகலருடைய நிலை. அந்த நிலையில்தான் அனுபவங்களை பெற்று தன்னுடைய ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி அது பயணம் செய்யும். மாயையில் இருந்து சற்றே விலத்தி வர எத்தனிக்கும். அதற்காகத்தான் ஆன்ம தத்துவத்தில் முழுமையாக ஆன்மாவுக்கு விருப்பு வெறுப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த அராக தத்துவம் இச்சை இச்சா சக்தியாக இருந்தாலும், வித்யா தத்துவத்தில் இருக்கும் அராகம் ஒன்லி விருப்பை மாத்திரம் கொண்டது. ஆன்ம தத்துவத்தில் புத்தி தத்துவத்துக்கு கீழே இருக்கும் அராகம் என்பது, ஓ புத்தி தத்துவத்துக்குள் இருக்கும் அராகம் என்பது விருப்பு வெறுப்பை கொண்டது என்று பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே அந்த நிலையில் இருக்கும் அராகத்தை தூண்டுவது இந்த அராக தத்துவம் வித்யா தத்துவத்தில் இருக்கும் பொது நிலையில் இருக்கும் அராகம் என்றதை பார்க்கின்றோம். ஆகவே புத்தி நிலையில் ஆன்ம தத்துவத்திற்குள் இருக்கும் அராகம் விருப்பு வெறுப்பை கொண்டதென்றும் பார்த்திருக்கின்றோம். அந்த தூண்டும் முறையை சிறப்பு நிலை என்று சொல்கின்றோம். ஆகவே இந்த அராகத்துக்கு ரெண்டு நிலை. பொது நிலை வித்யா தத்துவத்தில் இருக்கும் அராகமாகவும், ஆன்ம தத்துவத்தில் புத்தி தத்துவத்துக்கு உள்ளே இருக்கும் அராகம் விருப்பு வெறுப்பை கொண்டபடியால் அது சிறப்பு நிலையாகவும் கருதப்படுகின்றது என்று பேராசிரியர் நன்றாக அதை விளங்கப்படுத்தினார். இப்போது அது முடிந்து இறுதி தத்துவமாகிய வித்யா தத்துவத்தில் இருக்கும் தத்துவம்தான் புருடன். இந்த புருடன் என்பதன் தொழில் என்ன? தொழிலுக்கு முதல் இந்த புருட தத்துவம் என்றால் என்னென்று பார்த்தால், வித்யா தத்துவத்தில் மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் இந்த ஏழும் அமைந்திருக்கின்றது. இந்த மாயையிலிருந்து தான் எல்லாம் தொடங்குகின்றது. அதற்கு பின்னால் இருக்க அடுத்த ஐந்து விடயங்களாகிய காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்து தத்துவங்களையும் சேர்த்துச் சொல்லுவதுதான் புருட தத்துவம். ஆறு நிலைகளில் இருந்தாலும் அந்த புருடன் என்றால் இந்த ஐந்தும் சேர்ந்த கலவை. இதற்கொரு பெயர் கொடுத்திருக்கின்றார்கள், பஞ்ச கஞ்சுகம். அதை முதலில் பார்த்து விட்டோம் என்று. அந்த பஞ்ச கஞ்சுக சரீரம்தான் எங்களுடைய இரண்டாவது சரீரம் ஆன்மாக்கு கொடுக்கப்பட்டது. அதனுடைய வேதாந்த பெயர்தான் விஞ்ஞானமய கோசம் என்றும் பார்த்து விட்டோம். ஆகவே இந்த புருட தத்துவத்துக்கு கீழ் இந்த புருடனுக்கும் ரெண்டு நிலைகள் உண்டு. பொது நிலையும் உண்டு, சிறப்பு நிலையும் உண்டு. அதாவது வித்யா தத்துவத்தில் இந்த பஞ்ச கஞ்சுக போர்வையை போர்க்கும் நிலை பொது நிலை, புருடன் என்ற பெயரை கொடுக்கின்றது வித்யா தத்துவம். அதை பலமுறை பார்த்து விட்டோம். அந்த புருடன் என்ற சொல்லுக்குரிய காரணம் புருஷன். அந்த புருஷன் என்பது ஒரு ஆண்மகனுக்கு உலகியலில் கொடுக்கப்படும் பெயர். அந்த பெயரினுடைய விளக்கம், உலகியல் விளக்கம், அந்த ஆண்மகன் தன்னுடைய திருமணத்துக்கு தயாராகின்றான், பெண்ணை நுகரும் தன்மைக்கு வந்து விட்டான் என்ற விடயத்தை வைத்து புருஷன் என்று கொடுக்கின்றார்கள். அதை ஒரு உவமானமாக பேராசிரியர் சொல்வார். ஆகவே ஆன்மாவை பொறுத்தவரையில் சைவ சித்தாந்தத்தில் இந்த ஆன்மா, இந்த நுகரும் பொருட்களாகிய ஆன்ம தத்துவத்தை நுகரத் தயாராகுவதற்கு ஆன்மாவை தயார்படுத்தும் நிலைதான் வித்யா தத்துவம். அந்த வித்யா தத்துவத்தில் முதல் காரண சரீரத்தை இறைவன் மாயை மூலம் கொடுக்கின்றார். அதன் பின் அதே ஆன்மாவுக்கு கஞ்சுக சரீரத்தை கொடுக்கின்றார். அந்த கஞ்சுக சரீரம் தான் புருட தத்துவம். அந்த புருஷன் என்ற பெயர் கொடுத்தவுடன் அந்த புருஷன் இப்போது ஆன்ம தத்துவத்திற்குள் வர தயாராகின்றது. மறந்து விடாதீர்கள், இரண்டாவது தத்துவமாகிய வித்யா தத்துவத்தில் பிறழையாக கலரும் இருக்கின்றார்கள். அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள்? மாயையை அறுத்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் மாயைக்கும் சம்பந்தம் இல்லை. வித்யா தத்துவத்தில் இருக்கும் பிரளயாகலர் தனிய ஆணவ மலத்தையும் கண்ம மலத்தையும் மாத்திரம் கொண்டவர்கள். ஆகவே இந்த ஆன்மாக்கள் எல்லோரும் புருஷன் ஆகிட்டீர்கள், வித்யா தத்துவத்தில் கீழே போங்கள் என்று சொன்னவுடன் பிரளயாகலரும் அவர்களுடன் ஆன்ம தத்துவத்திற்குள் சென்று விடுவார்கள் என்ற உடையத்தால் இறைவன் ஆன்ம தத்துவத்தில் பஞ்ச கிளேசம் என்று படித்து விட்டோம் என்று ஒரு நிலையை அங்கு வைத்து, அந்த பஞ்ச கிளேசங்களுடன் இந்த புருடன் சேர்ந்தால்தான் ஆன்ம தத்துவத்திற்குள் பொருளை நுகரலாம் என்று ஒரு சிறப்பு நிலையை அங்கு உருவாக்கி இருக்கின்றான். ஆன்ம தத்துவத்தில் பொதுநிலை எல்லோருக்கும் உண்டு, பிரளயாகலர் என்றாலும் உண்டு, சகலர் என்றாலும் உண்டு. ஆனால் அங்கிருந்து கீழே ஆன்ம தத்துவத்திற்குள் பொருள்களை சுவிக்க வரும்போது பிரளயாகலருக்கு அங்கு இடமில்லை. ஏனென்றால் மாயையை அறுத்தவர்கள் மாயா மலத்திற்குள் மீண்டும் வர முடியாது. ஆகவே அந்த இடத்தில் ஒரு செக் பாயிண்ட் என்று சொல்லலாம் உலகியலில். அந்த நிலையை இறைவன் உருவாக்கி பஞ்ச கிளேசம் என்று ஐந்து நிலைகளை அதில் போட்டு இந்த புருடன் என்று என்பவர் புருஷ நிலையில் கீழே வரும்போது அந்த ஐந்து நிலைகளுக்குள்ளால் செலுத்தி அந்த ஐந்து நிலைகளையும் அவர்கள் எய்தினால் அவர்கள் பொருட்களை சுவிக்கும் தன்மைக்கு வரலாம். அந்த நிலைதான் பஞ்ச கிளேசம். ஆகவே பஞ்ச கஞ்சுகத்தை பெற்றவுடன் இந்த புருடன் பொது நிலையிலும், அந்த நிலையில் கீழே வந்து பஞ்ச கிளேசத்துடன் சக்சஸ்ஃபுல்லாக தவறில்லாமல் சேர்ந்து விட்டால் அந்த நிலை சிறப்பு நிலை என்றும் பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்துகின்றார். அந்த நிலையை எய்தியவுடன் அந்த ஆன்மாக்களாகிய நாங்கள் சகலர் இந்த உலகியல் பொருட்கள் தனு கரண புவன போகங்களால் வந்த எல்லாவற்றையும் சுகிக்கும் நிலைக்கு வந்து விடுவோம். சுகிப்பதென்பதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் அது ஒரு இன்பமும் துன்பமுமான விடயம். அதிலிருந்து தான் நாங்கள் அனுபவப்படுகின்றோம். அந்த அனுபவத்தில் இருந்து தான் பாசங்களை அறுக்கின்றோம். மீண்டும் அதிலிருந்து மேல் நோக்கி செல்கின்றோம். மேல் நோக்கி செல்லும் போது தான் நாங்கள் மூன்றும் பிரளயாகலருக்கு சென்று அங்கிருந்து கண்ம மலத்தை முடித்து விஞ்ஞான கலருக்கு இறைவன் இருக்கும் தத்துவத்திற்குள் செல்கின்றோம். இதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தின் ஆன்மாவின் செயல்பாடு. இதை பற்றி விரிவாக இறுதி வகுப்பில் படிக்கப் போகின்றோம். இன்னும் ரெண்டு வகுப்பின் பின் இரண்டாவது வகுப்பில் அந்த நேரம் இன்னும் கொஞ்சம் விரிவாக படிப்போம். இவ்வளவும் இந்த இடத்தில் வித்யா தத்துவத்தில் இருக்கும் போது உங்களுக்கு விளங்கினால் போதுமானது. ஆகவே இன்று நாங்கள் இந்த வித்யா தத்துவத்தை மீளாய்வு செய்திருக்கின்றோம். இதை இப்போது நேரடியாக கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அல்லது ஒளி நாடா மூலம் மீண்டும் கேட்பவர்கள் இந்த அட்டவணையை வைத்து இதை கேளுங்கள். இதை கேட்டு இதை முடிந்தளவு உங்களுடைய சிந்தைக்குள் கொண்டு வாருங்கள். இதனுடைய வெற்றி என்ன? இறுதி வசனம், எங்களுடைய வாழ்க்கையையும் எங்களுடைய சாதனையையும் நன்றாக செய்வதற்கு இந்த 36 தத்துவங்களின் விளக்கங்கள் நன்றாக தெரிய வேண்டும். பாபாஜியின் அருளுடனும் பரம்பொருளின் அருளுடனும் உங்களுக்கு அது இப்போது உங்களாகிய எங்களுக்கு எல்லோருக்கும் எனக்கும் சேர்த்து கிடைத்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நாங்கள் பாபாஜிக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயாவும் கார்த்திகேயன் ஐயாவும் நினைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தை ஏற்கனவே நீங்கள் தரப்பட்ட அட்டவணைகளை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டை வைத்துக் கொண்டு உங்கள் மீட்டரை அவதானித்த போது கூடிய விளக்கம் தெளிவாக இருந்தது. இருந்தாலும் நாங்கள் அந்த மனத்தில் படிந்தவற்றை திருப்பி மீட்டர் செய்து ரீகால் பண்ணும் போது அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நாங்கள் ரீகார்டில் வரும். எனவே அதை பூர்ணமாக மனத்தில் பதிவதற்கு இந்த பிரிண்ட் அவுட்ல ரெண்டு அல்லது மூன்று கொம்பிகளை எடுத்து எனது படுக்கை அறையிலும் கோலிலும் ஒரு சுவரில் ஒட்டி காலமையில் அதை நாங்கள் பார்ப்போம். பார்த்த பின்பு புரிந்து நேரத்தில் மீட்டர் செய்யும் போது ஒரு குறிக்கப்பட்ட அளவு விடயங்கள் மனத்தில் இருக்கும். வராத விடயங்களை திரும்பவும் பின்னேற நேரம் கிடைக்கும் போது பார்க்கும் போது அதில் உள்ள விஷயங்கள் சிறிது மனத்தில் ஏற்படும். இப்படியாக தொடர்ந்து ஒரு கிழமைக்கு செய்யும் பொழுது பூர்ணமாக எங்களுடைய மனத்தில், அதாவது பிரிண்ட் அவுட்டில் உள்ள எல்லாவற்றையும் மனத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த பயிற்சியை செய்யலாம் என இருக்கிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
நன்றி இறைவன் ஐயா. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இதுதான் பாபாஜியின் சத்சங்கம். பாபாஜி ஒவ்வொருதரூடாகவும் ஊடுருவி சின்ன விடயங்களாக இருக்கலாம், பெரிய விடயங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் செயல்படுத்துவதற்கு உரிய இது ஒரு மிகவும் நன்றான உதாரணத்தை இன்று இறைவனையா சொன்னார். அவர் நோமலாக இப்படியான சத்சங்களை தொகுத்து வழங்குபவராக இருந்தாலும் இன்று தன்னை மாணாக்கன் என்ற நிலையில் வைத்து தொகுத்து வழங்காமல் தன்னுடைய செயல்பாடு எப்படி அமையப் போகின்றது என்பதை மற்றைய சாதகர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அது ஒரு யுக்தி, அதுவும் அருமையான யுக்தி. அது எல்லோராலும் செயல்படுத்த முடியுமோ முடியாதோ, அது மிகவும் ஃபண்டமெண்டல், அதாவது அடிப்படையான யுக்தி. உங்களுடைய நீங்கள் அந்த வீட்டிற்குள் திரியும் போது அவர் சொன்ன மாதிரி ரெண்டு மூன்று பிரிண்ட் அவுட்டை எடுத்து நீங்கள் முக்கியமான இடங்களில், ஓய்வில் இருக்கும் இடங்களில் அல்லது முக்கியமாக செயல்படுத்தும் இடங்களில் சுவரில் போட்டு விட்டீர்கள் என்றால் போவையும் வரவும் அதை பார்க்கும் போது உங்களுடைய சித்தத்துக்குள் அதை இலகுவாக கொண்டு வரலாம் என்று அது அவருடைய முறை. ஏனென்றால் நாங்கள் வெளிநாடுகளில் இருப்பதால் சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய உரைகளை நேரடியாகவோ மற்ற முறையிலோ கேட்க முடியாது. ஆகவே இப்படியான விடயத்தை நீங்கள் இருந்து படிக்க வேண்டுமென்றால் அதிலும் அந்த தமோகுணம் வந்து உங்களை சோம்பலாக்கிவிடும். ஆகவே நீங்கள் அசையும் போது, இயக்கத்தில் இருக்கும் போது அது கண்கள் என்ற பொறியியலில் பட்டால் அது உங்களை வந்தடையும் என்பதை இந்த பொறி தத்துவம் மூலமாகவும் இறைவன் ஐயாவுக்கு பாபாஜியின் மூலம் கிடைக்கப்பெற்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய சுருக்கத்துடன், உங்களுடைய இந்த சத்சங்க சுருக்கத்துடன் இதை தொடருவோம் கருத்துக்களுடன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
முறையில பாபாஜியினுடைய கருணையாலும் அவருடைய பெரு அன்பாலையும் சிறப்பாக சைவத்தினுடைய 36 தத்துவங்களுடைய உள்ளடக்கிய சத்சங்கம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதோட மட்டும் இல்ல, 36 தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட அட்டவணையின்படி இந்த சத்சங்கம் அமைந்திருக்கு. அதுவும் ஒரு சிறப்பு நமக்கு எளிய முறையில எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுதான் பெரும் உழைப்பு. அவர் நமக்கு உழைக்கணும், அதுக்கு நாம தயாரா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்பதான் என்கிட்ட ஒரு அன்பர் பேசினார், உலகில் உள்ள எல்லா சாதனையும் பண்ணிடலாம், ஆன்மீக சாதனை என்பது பெரும் கருணை வேணும்ன்றது. அப்படி நம்ம அதை விரும்பக்குள்ள நமக்காக குருநாதர் வந்து உழைக்கிறாராம், நமக்கு தெரியாத அவர் உழைக்கிறாராம். அதுக்கு பல உதாரணங்களை அவர் எடுத்துரை சொன்னார். மாணிக்க வாசகரை காட்டினாரு, அப்ப சுவாமிகளை காட்டினாரு, அப்புறம் என்னையும் சொன்னாரு, உங்க பாபாஜிய நம்மளுடைய பாபாஜியை எடுத்து காட்டினாரு. இப்படி எல்லாம் மகான்மார்கள் நமக்கு அந்த அடிப்படையில தான் இந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். அதனால தெரிஞ்சுக்கணும், அவங்க பல 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 காலம் இறைவன் தவம் இருந்து பெற்ற ஒரு விஷயம்தான், அவங்க உழைத்த உழைப்புலதான் இப்ப நம்ம இந்த விஷயத்தை பெறணும் என்றது யாரும் எல்லா அளவு கூட நீங்க மறந்துட வேண்டாம். இது நல்லா நீங்க வந்து அதுக்கு நீங்க ரொம்ப நன்றி சொல்லக்கூடியவங்களாகவும், ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா இது அவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு ஒரு கடுகளவா தெரியணும். பாபாஜி நமக்கு அதை படிச்சாலும் கேட்டாலும் இதுக்காக பல மகான்கள் உழைச்சி கொடுத்த ஒரு சொத்து தான் சைவசித்தாந்தம், கிரியா யோகம். அது நமக்கு கிடைச்சிருக்குன்னா பெரிய பாக்கியம். அந்த வகையில சத்சங்கம் ரொம்ப சிறப்பாக அப்படி இந்த கேட்டவருக்கும் இந்த பேராசிரியருக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கம் இன்னும் நிறைய விஷயங்களை கொடுத்து எல்லாரும் மேம்படுத்த பாபாஜியை நான் பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன். ஓம் கிரியா பாபாஜி ஓம் ஓம் சிவாய
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. வளமை போல் கார்த்திகேயன் ஐயா தன்னுடைய பாணியில் இதை மிகவும் அருமையாக வெளிக்கருத்துக்களையும் கொண்டு வந்து, வெளிக்கருத்தென்றால் இந்த சைவ இந்த சத்சங்கத்தில் சொல்லாத சொல்லப்படாத கருத்துக்களையும் கொண்டு வந்து மக்களை, சாதகர்களை, சிவனடியார்களை ஊக்கப்படுத்துவதற்குரிய முறையில் அதை கொணர்ந்தார். அது கூட அவருடைய வாய்மொழியே தவிர செயல்முறை பாபாஜியும் பரம்பொருளும் என்பது முழுமையான நம்பிக்கை. நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம.